ओम अधः याज्ञवल्क्यस्य द्वे भार्ये बभूवधूः मैत्रेयी च कात्यायनी च तयोर्ह मैत्रेयी ब्रह्मवादिनी बभूव स्त्रीप्रज्ञैव तर्हि कात्यायनी अध याज्ञवल्क्यो अन्यद्वृत्तमपाकरिष्यन् मैत्रेयीति होवाच याज्ञवल्क्यः प्रव्रजन् वा अरे अहमस्मात् स्थानादस्मि हन्तते नया कात्यायन्यान्तं करवाणीति साहोवाच मैत्रेयी यन्नम इयं भगो सर्वा पृथिवी वित्तेन पूर्णा स्यात् किं त्वां तेनामृताहो नेति नेति होवाच याज्ञवल्क्यो यथैवोपकरणवतां जीवितं तथैव ते जीवितज्ञं स्यात् अमृतत्वस्य तु नाशास्ति वित्तेनेति मैत्रेय ब्राह्मणं चतुर्थे अध्याये पञ्चममिदं ब्राह्मणं ब्रह्मतत्वं तावत् सविस्तरं निरूपितं यथा वा जनकस्य अभयप्रतिष्ठा लब्धा तथा सु निरूपितं वर्तते याज्ञवल्क्येन अनन्तरञ्च याज्ञवल्क्यं नमस्कृत्य इमे विदाहाः अहमपि दास्यभावम् आपन्नः अस्मि इति निवेदयामास जनकः तदानीमपि याज्ञवल्क्यस्तु तं दृष्ट्वा अभयं प्रतिष्ठापितोऽसि इत्युक्त्वा अनन्तरम् आत्मनः स्वरूप उपवर्णनेनैव पूर्वकण्डिका समाप्ता वर्तते वसु ये एवं विन्दते वसु ये एवं वेदा इति तास ब्रह्मतत्त्वस्य पुनः अवसानं कर्तव्यम् पुनरेकवारं वक्तव्यम् इति कृत्वा एतावत्पर्यन्तम् आरम्भप्रभृति एतावत्पर्यन्तं यदुक्तं तन्निगमनस्थानीयेन एकवारं वक्तव्यमिति मनीषया श्रुतिः मैत्रेयी ब्राह्मणं पुनरेव पुनरेकवारं वक्तुम् आरभते यद्यपि इदं ब्राह्मणं द्वितीयाध्यायस्य अन्तिमे भागे एकवारम् अस्माभिः दृष्टं वर्तते पुनः तस्य तदानीमेव आनुपूर्वी विशिष्टतया पुनः कथनस्य प्रयोजनं किम् इति चेत् प्रथमतः अस्माकं बुद्धौ आरोहति अयमंशः अतीव मुख्यः अत एव पुनरेकवारम् उच्यते इति सपि सैव एकः अभिप्रायः परन्तु पूर्वम् आगमप्राधान्येन अयमंशः उक्तः बृहदारण्यकोपनिषदि प्रथम अध्यायद्वयं मधुकाण्डत्वेन व्यवहारः द्वितीय अध्यायद्वयस्य मुनिकाण्डत्वेन व्यवहारः तत्र मधुकाण्डोक्तार्थ एव मुनिकाण्डे प्रतिपादितं वर्तते प्रतिपादितः अस्ति तर्हि को भेदः इति चेत् तत्र आगमप्राधान्येन उक्तम् अत्र प्रश्नप्रतिवचनरूपेण उक्तम् यः अंशः पूर्वम् उपदेशरूपेण उच्यते तस्यैव मननरूपेण प्रश्नप्रतिवचनरूपेण उच्यते चेत् अस्माकं सुलभबोधाय भवति इति अभिप्रायः अपि च तर्कोऽपि अपेक्षितो वर्तते उपपत्तिरपि अपेक्षितो वर्तते उपपत्त्या खलु सर्वम् अस्माकं मनसि सम्यक् तिष्ठति अतः उपपत्तिरपि अपेक्षिता वर्तते इति कृत्वा उपपत्तिः प्रदर्शिता वर्तते बहवः ऋषयः याज्ञवल्क्यं पृष्टवन्तः आत्मविषये याज्ञवल्क्यस्तु तत्सर्वं समादधे तदनन्तरं पुनः जनकयाज्ञवल्क्यस्तं जातः जनकयाज्ञवल्क्यसंवादस्सञ्जातः तत्रापि बहवः प्रश्नाः याज्ञवल्क्यस्य प्रति कृता वर्तते जनकेन तेषां सर्वेषामपि समाधानं सम्यगुक्तम् इति तास प्रश्नप्रतिवचनरूपेणापि पूर्वोक्तांशः अत्र नूतनतया प्रतिपादितो वर्तते अतः तद्रीत्या इदमपि ब्राह्मणम् अत्यन्तं मुख्यं ब्राह्मणं तस्यापि प्रश्नप्रतिवचनरूपेण अथवा तर्करूपेण प्रतिपादनीयः निगमनस्थानीयेन इति अनेन अभिप्रायेण अत्र पुनरेकवारम् उच्यते अत्र अस्माभिः यथा ஏகா அம்சா பிரதிபாத்தியதே ததானியம் பிரதவதா மயா அயமம்சா பிரதிபாத்தியதி பிரதிஜா கர்த்தவியா. ததனந்தரம் தாவது தஸ்ய பகுப்பிரகாரம் பகுப்பிரபஞ்சம் திருஷ்டாந்த புரஸ்தரம் பிரதிபாதனம் கர்த்தவியம். அந்தே கத்வா மயா ஏதாவது பர்யந்தம் யுத்தம் பிரதிபாதித்தம் இது நிகமனம் அபேட்சிதம் வர்த்ததே. ஏதாவது ரீத்தியா பிரதிஜா ஹேத்வபதேச நிகமனேன யஹ அம்சா பிரதிபாதிதோ வர்த்ததே சஹ அம்சா சம்யக் மனசு திஷ்டதி. தஸ்மின் அபிப்ராய தாச அபிப்ராயேணைவ அதுனா நிகமனஸ்தானீயமிதம் பிராமணம் பிரவருத்தம் வர்த்ததே. அது ததர்த்தம் அத்த அஸ்மாபிஹ பிரதமதா பிராரம்பம் அத்த கர்த்தவியோ வர்த்ததே. ததேவ அதுனா பாஷ்யே உக்தமஸ்தி. தத் பஸ்யாமஹ மைத்ரேயி பிராமணம். நமக்கு முன்னாலேயே தெரியும், படித்தேன் ரெண்டாம் அத்தியாயம் கடைசியில் இதே மைத்ரேயி பிராமணம் படித்தோம். அந்த பிராமணத்தை அப்படியே சொல்றார் மறுபடியும். என்ன சார், ஒரு தரம் சொன்னதை மறுபடியும் உபநிஷத்தில் அப்படியே சொல்றாள். ரொம்ப முக்கியமப்பா, அதனால ரெண்டாம் தரம் சொல்ல வேண்டியிருக்கு. முக்கியமா இருந்தா எல்லாம் தான் முக்கியம், உபநிடத்துல ஏதாவது இது முக்கியம் அது அமுக்கியம்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, இதுல ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்காக திரும்பி சொன்னேன். முன்னால முதல் ரெண்டு அத்தியாயங்கள்ல ஆகம பிரதானமாக உபதேச ரூபமாக சொல்லப்பட்டது. உபதேச ரூபமாக சொல்லப்பட்டதான பொருள்களை நாம் கேள்வி சமாதானம் அப்படின்னு நோட்ஸ் மாதிரி கவனித்தோமே, ஏனால் அதுல முக்கியமான அம்சங்கள் நமக்கு நன்றாக மனசுல நிற்கும். அதனால மெயின் டெக்ஸ்ட் படித்த பிறகு அதுக்கப்புறம் நோட்ஸ் கூட வாசிக்கிற பார்த்தேட. எதுக்காக வாசிக்கிற? மெயின் டெக்ஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு கேட்டதான கேள்விக்கு பதில் எங்கே இருக்கு நமக்கு சொல்ல தெரியல. இருக்கு பதில், இதுன்னு டக்குன்னு எடுத்து சொல்ல தெரியல, அதற்காக நோட்ஸ் சார் அப்படிங்கிற நன்னதான இருக்கு. ஆனால் அதே மாதிரியே எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி ரெண்டாம் மூணாம் அத்தியாயம் நாலாம் அத்தியாயம் முடிஞ்சது. அப்படின்னா வெறுமனை கேள்வி கேட்டு வேதாந்தம் இருந்தா போறாது, ஆத்துல போய் மனநம் பண்ணணும், இது எப்படி அது எப்படின்னு மனநம் பண்ணணும். அதை நம்ம பண்ண மாட்டோம்னு நன்னா தெரியும் பெரியவாடுக்கெல்லாம். ஏண்டன்னா ஆத்துல அத்தனை கவலைகள் இருக்க, அதனால நம்ம நிறைய உமக்காக அவாளே ஒரு கேள்வி கேட்டு அவாளே பதில் சொல்லியிருக்கேன் ரிஷிகள்ல. அப்படி ஏற்படுது மூணாம் அத்தியாயம் நாலாம் அத்தியாயம். மறுபடியும் அதையே முதல்ல பிரதிஜை பண்ணி அதை விஸ்தாரப்படுத்தி இப்படித்தான் முடியறது என்கிற அம்சத்தையே மறுபடியும் சொன்னோமையானால் மனசுல நன்றாக நிற்கும், பதியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தினால மறுபடியும் இன்னொரு தரம் மைத்ரேய பிராமணம் சொல்லப்படுகிறது. அதுதான் இப்ப மேல பார்க்க போறோம். ஆகம பிரதானேன மதுகாண்டேன பிரம்ம தத்துவம் நிர்தாரிதம். பிரம்ம தத்துவமானது ஆகம பிரதானேனா, ஆகமம்னா வேதம், உபதேசம், இப்படிதான் பண்ணணும், இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உபதேசம் பண்ணிட்டு போயிடுது. அந்த மதுகாண்டத்துல மதுகாண்டம்னா முதல் ரெண்டு சாப்டருக்கு பேர் மதுகாண்டம். ஏன் சார் அதுக்கு மதுகாண்டம்னு பேர் வந்தது? மாயா மதுமதி மகி அப்படின்னு மது வித்யானது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் மது வித்யை சொல்லியிருக்க கூடியதான போர்ஷனுக்கு என்ன பேரு? மதுகாண்டம்னு பேரு. ஆகையால் மதுகாண்டேன பிரம்ம தத்துவம் நிர்தாரிதம். பிரம்ம தத்துவமானது சுலபமாக நிச்சயமாக செய்யப்பட்டிருக்கு. புனக மறுபடியும் தஸ்யைவ உபபத்தி பிரதானேனா, அதற்கே உபபத்தி, உபபத்தின யுக்தி பொருத்தம், எப்படி இந்த அம்சம் நம்ம வாழ்க்கையில பொருந்துகிறது என்கிறதை சொல்வதற்காக யாஜ்ஞவல்கியேன காண்டேனா, அதான் முனிகாண்டம்னு பேர். யாஜ்ஞவல்கிய காண்டத்துக்கு என்ன பேரு? முனிகாண்டம்னு பேர். யாஜ்ஞவல்கியேன காண்டேன பட்ச பிரதிபட்ச பரிகிரகம் கிருத்வா பூர்வபட்சம் சித்தாந்தம். நான் இதை சொல்லுவேன், நீர் எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டின்னு சொல்வேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது அப்படி இல்லைப்பா இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு அத ஒரு டிஸ்கஷன் வழியாக சொல்லப்பட்டது. பட்ச பிரதிபட்ச பரிகிரகம் கிருத்வா விக்ரஹ்யவாதேனா, நீர் சொல்றது ரைட்டா நான் சொல்றது ரைட்டா அப்படின்னு விக்ரஹ்யவாதம் அப்படி சொல்லி விசாரிதம். சிஷ்ய ஆச்சாரிய சம்பந்தேனதா, அதே போலயே சிஷ்யன் ஆச்சாரியன் எனக்கூடியதான வித்தியாசத்தினால் ஷஷ்டே பிரஸ்ன பிரதிவசன நியாயேனா, ஆறாம் அத்தியாயத்தில் பிரஸ்ன பிரதிவசன நியாயேனா கேள்வி பதில் எனக்கூடியதான நியாயத்தினால் சவிஸ்தரம் விசாரிய உபசம்ஹதம் விஸ்தாரமாக மைத்ரேய. அதுக்கு முன்னால ஸ்வயம் ஜோதிர் பிராமணம் என்ன சாரியிருக்க பிராமணம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு, விஸ்தாரமா நிறைய சொல்லிவிட்டார். சவிஸ்தரம் விசாரிய உபசம்ஹதம், அதை விசாரம் பண்ணி அது இப்படி என்று தீர்மானம் பண்ணினோம். அதா பிறகு இதானியம் நிகமனஸ்தானியம், நிகமனம் கன்க்ளூஷன். இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணினோமோ அதனால என்ன கிடைச்சது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நிகமனஸ்தானியே தானியம் மைத்ரேயே பிராமணம் ஆரம்பியதே. இத மைத்ரேயே பிராமணங்கிறது நிகமனஸ்தானியம், எல்லாம் முடிச்சது இதுதான் அப்படின்னு சொல்றது. அயம் ச நியாய வாக்கிய கோவிதைகி பரிகிரகிதா, இந்த நியாயமானது வாக்கிய கோவிதாள் பேசுகிறதில் திறமை உள்ளவர்கள் மகான்கள் அவ எடுத்துட்டு இருக்கா எப்படி, ஹேத்வபதேசாத் பிரதிஜாயா புனர்வதனம் நிகமனம் இது. ஹேத்வபதேசாத் இதற்கு காரணம் இன்னது என்று சொல்லிக்கொண்டு பிரதிஜாயா தான் முன்னால இதை பேசுவேன் என்று எதை சொன்னாரோ அதையே புனர்வசனம், இப்படிப்பட்ட நான் இப்படி இதை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு வேண்டியதான காரணங்கள்லாம் சொல்லிவிட்டேன், ஆகையால் இது இப்படித்தான் அப்படின்னு முடிக்கிறாளோ இல்லையோ அது நிகமனம். ஹேத்வபதேசாத் பிரதிஜாயா புனர்வசனம் நிகமனம் இது. இது நாம் மனசுல புரியறதுக்காக ரெண்டாவதரம் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னோம். அதுவா ஆகம பிரதானேன மது காண்டேனம் சாதனம், சாஸ்திரம் பிரதானமா இருக்கக்கூடியதான உபதேசமே பிரதானமா இருக்கக்கூடியதான மது காண்டத்தினால் எது அமிர்தத்துவ சாதனம் மோட்சத்தக்க சாதனமான உள்ளது சசந்யாசம் ஆத்ம ஜானம், சந்யாசத்தோட கூடியதான ஆத்ம ஜானமானது அபிஹிதம் ததேவ அதையே தர்க்கேனாபி அமிர்தத்வ சாதனம் சசந்யாசம் ஆத்ம ஜானம் அதிகம்யதே, அதையே தர்க்கத்தினாலையும் சொல்லணும். மனுஷனுக்கு அந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அவனுக்கு சொல்லும் பொழுது அந்த புத்தியில சரின்னு பட்டா தான் அவன் ஒத்துப்பான், இல்லாத மாதிரி ஐயா நம்ம சொல்றா சார் நமக்கு வேண்டாம் சார் புரியலன்னு விட்டுருவான். ஸோ எதையும் இன்டலெக்சுவலா நமக்கு புரியணும், இது புரிஞ்சுட்டோம்னா ஓஹோ இது ரைட், நமக்கு இப்ப அனுபவத்துக்கு வரலைன்னாலும் சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்கு சார், ஸோ அது நன்னா இருக்கலாம், இட் மே பி ட்ரூ அப்படின்னு மனசுல நினைப்பான். அதனால என்ன பண்ண மனுஷனுக்கு சொன்னபடி செய் அப்படின்னு சொன்னா இதை சின்ன குழந்தை பயந்துட்டு இருக்கப்ப பண்ணுவான், வயசான பிறகு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டா இல்லையான்னு அவனுடைய மனசுனாலையும் புத்தினாலையும் யோஜனை பண்ணி அது அவனுக்கு ஒத்துக்கொண்டால் மனசுல நிறுத்திக் கொள்வான், இல்லைன்னா தள்ளிவிடுவான். ஆகையால் அதை தர்க்கத்தினால சாதனம் பண்ணணும். ஆகையால் தர்க்கேனாபி தர்க்கம்னா லாஜிக் அர்த்தம், தர்க்கேனாபி அமிர்தத்துவ சாதனம் சசந்யாசம் ஆத்ம ஜானம் அதிகம்யதே. ஆத்ம தத்துவம் தர்க்கத்தினால அடைய முடியாது, அடைந்த பிறகு அந்த ஆத்ம தத்துவத்தை போக்கிக் கொள்ள முடிய போக்கவும் முடியாது அப்படின்னு கட்டோபனிட்டு சொல்றது. நைகா தர்க்கே நமதிதாபனேயா புரோக்தா அந்நேனைவ சுஜானாய பிரேஷ்டா, புரோக்தா அந்நேனைவ இன்னொருத்தர் சொன்னாத்தான் இது புரியும். தர்க்கத்தினால் அந்த புத்தியை கொண்டு வரவும் முடியாது, வந்த புத்தியை அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றது. அது புதுசாக கொண்டு வர முடியாது தர்க்கத்துல, நீங்க எவ்வளவு தூரம் தர்க்கம் பேசினாலும் அதுக்கு மேல மேல தர்க்கம் நான் பேசிட்டே இருப்பேன். ஆகையால் உபதேச பிரதானமாக சொல்லியாச்சு, உபதேச பிரதானமாக உங்க மனசுக்குள்ள பூந்தாச்சு, பூந்தது இது சரியாக ஆகலாம் என்று அதுக்கு காரணங்கள் சொல்லலாம் தர்க்கம். ஆகையால் தர்க்கமானது முதல்ல வேலை செய்யாது, ஸ்ருத்தி அனுகூலமா முதல்ல ஸ்ருதியினால அபிப்பிராயம் புரிந்து கொண்ட பிறகு அது ரைட்டுன்னு நீங்க மனசு ஒத்துக்கொள்றதுக்காக ஹேதுவாதம் சொல்லலாம். புதுசா ஹேதுவாதம் சொன்னா இந்த பிரம்மம் ஹேதுவாதத்துக்கு ஒட்டாது, கிட்டையே வர முடியாது. அப்படி தர்க்க பிரதானம் யாக்ஞவல்கீயம் காண்டம், இந்த முனி காண்டம் எல்லாம் தர்க்க பிரதானம் தானே, நம்ம ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டு தானே வந்தோம், எங்கேயாவது அப்படி ஒத்துணைதான் ஆகணும்னு சொன்னேன்னா இல்லையே. தஸ்மாத் சாஸ்திர தர்க்காபியாம் நிச்சிதம் ஏதது, சாஸ்திரத்தினாலையும் தர்க்கத்தினாலையும் நிச்சிதமானது ஏதது, எது ஏதது ஆத்ம தத்துவம் சசந்யாசம் அமிர்தத்துவ சாதனம், ஆகையால் அமிர்தத்துவத்துக்கு சாதனம் ஆத்ம ஜானம் சந்நியாசத்துடன் கூடினது. தஸ்மாத் சாஸ்திர ஸ்ரத்தாவத்திஹி சாஸ்திரத்துல ஸ்ரத்தையுள்ளவர்கள் அமிர்தத்துவ பிரதிபத்சுபிஹி இப்பிறவியில் நமக்கு முக்தியே பெறணும் முக்தியே பெறணும் என்று ஆசையுள்ளவர்கள் அவர்கள் ஏதத் பிரதிபத்தவ்யம் இதை அடையணும் என்று. ஆகம உபபத்திபியாம் நிச்சிதா அர்த்தா, சாஸ்திரம் என்ன பொருத்தம் என்ன இது பொருந்துகிறது இது சரியாகத்தான் இருக்கு என்று தீர்மானம் பண்ணப்பட்டதான பொருளானது ஆகம உபபத்திபியாம் நிச்சிதா அர்த்தா ஸ்ரத்தேயோ பவதி அவ்யபிசாராத் இது, அதான் ஸ்ரத்தைக்கு விஷயமாகும், நாம் அதை ஸ்ரத்தையாக கிரகிப்போம். ஒரு மனுஷனுக்கு ஸ்ரத்த வரணும் அப்படின்னா பெருமனை உபதேசம் இது அப்படின்னு சொன்னா மட்டும் போராது, இது இப்படி இல்லைன்னா இந்த தகராறு வரும், ஆகையால் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் மனசுக்கு ஒத்துக்கிறா போல சொல்லணும் சார். அப்பதான் அவன் மனசு திருப்தி அடையும். அவன் சொல்றதான் இவர் பேசுறது ரைட்டா தான் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தீர்மானம் ஆச்சுன்னா அப்பதான் மேலும் மேலும் அதை பத்தி கேட்பான். அதற்காக சாகம உபபத்திபியாம் நிச்சிதா அர்த்தா, அந்த நிச்சிதமான அர்த்தம் ஸ்ரத்தையோ பவதி, அவனுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும். எதுக்கு? அவ்யபிசாராத். இது உலகத்துல எங்கேயும் மாறல சார், எந்த சப்ஜெக்ட்லயும் சொன்னது நான் சொன்னது அப்படியே இருக்கு. அக்ஷரானு அக்ஷரம்னா எழுத்துகள்னு அர்த்தம் இல்ல, பதங்கள்னு அர்த்தம். இந்த மந்திரங்களுடைய எழுத்துகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியாச்சு. அக்ஷராணாம் து சதுர்த்தே யதா வியாக்கியாதா அர்த்தா, அங்க எப்படி நாங்க வியாக்கியானம் பண்ணினோமோ அதே போலயே ததா பிரதிபத்தவியா அத்ராபி, அதே மந்திரம் வேற அர்த்தம் எப்படி வரும்? ஒரு மந்திரத்துக்கு ஒரு அர்த்தம், நாலு அர்த்தம் வருமா என்ன? ஒரே அர்த்தம் தான் வரும். ஆகையால் மந்திரங்களுக்கு அர்த்தம் நாங்க எப்படி நான்காம் அத்தியாயத்துல சொன்னோமோ அதை அப்படியே கவனித்துக் கொள்ள வேண்டும். யானே அக்ஷராணி அவ்யாக்கியாதானி சார், இதுல சில பகுதிகளில் சில மந்திரங்கள் அடிஷனலா இருக்கு சார், நான் அங்கே பார்த்துக்கோங்கிறேள், இங்க சில பாகங்கள் அடிஷனலா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தானே வியாக்கியாசியம் கவலைப்படாதீங்க. ஒன்று எது புதுசா இருக்கோ அது வியாக்கியானம் பண்ணினேன், வியாக்கியானம் பண்ணல என்ன பழைய பாடம் பார்த்து யானே அக்ஷராணி வியாக்கியாதானி அவ்யாக்கியாதானி தானே வியாக்கியாசியாமா, அதை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறோம். இப்ப மந்திரம் மூல பாகம் பார்க்கும். அதா யாக்கியவல்கே த்வே பார்யே பபூவதோ, யாக்கியவல்கேர்னா ஒரு முனிவர், அவருக்கு இரண்டு அத்தக்காரி இருந்தா, அவர் மைத்ரேயீச்ச காத்யாயனீச்சா, மைத்ரேயீச்சா காத்யாயனீச்சா, கிளியரா சக்காரம் வச்சு பிரிச்சு விட்டார். ஏன், யார் பெரு மூத்தவள் யார் இளையவள்னு நமக்கு சந்தேகம் வரப்படாது. ஏன்னா சில சமயத்தில் சந்தேகம் வந்துடும், பேர் சின்னதாக இருந்தால் இளையாளா இருந்தாலும் படிக்கிற காலத்தில் முன்னால் வந்துடும் அப்படி. அது சம்ஸ்கிருதத்தில் ராமலக்ஷ்மணவும், ராமஸ்காசவ் லக்ஷ்மணஸ்கா ராமலக்ஷ்மணவும் தான் சொல்லணும், லக்ஷ்மண ராமவும் சொல்லப்படுது. லக்ஷ்மணஸ்காசவ் ராமஸ்கான்னு சொன்னாலும் ராமலக்ஷ்மணவும் தான் சமாசம் சொல்லணும், லக்ஷ்மண ராமவும் சொல்லணும். சொன்ன தலை எடுத்துட்டு விடன்னார், பரீட்சையில் ஃபெயில் பண்ணோம். ஏன் சுவாமினார், சான்ஸ்கிருட் கிராமர் அப்படிதான் சொல்றது, அல்பாச்சு தரம் பூர்வம், எந்த பதத்தில் நம்பர் ஆஃப் வுவல்ஸ் குறைச்சலா இருக்கோ அந்த பதம் தான் முன்னால சொல்லணும். ராமலக்ஷ்மணவும் சொல்லணுமே தவிர ராமசத்ருகுனவும் சொல்லணுமே தவிர சத்ருகுன ராமவும் சொல்லப்படாது, சொன்னா சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப அது போல இளகாளுக்கு சின்ன பேரும் மூத்தாளுக்கு பெரிய பேரா இருந்ததுன்னா சமாசமா சொல்லிவிட்டேன்னா முதல்ல அந்த பேர் வந்துடும், நமக்கு யார் இளையாள் யார் மூத்தாள் டவுட் வரும். இந்த வம்பே வேண்டாம் சார், மைத்ராயினி மைத்ரேயிச்சா காத்யாயனிச்சா அவ்வளவு, தனித்தனி முதல்ல சொன்னது மூத்தாள் அப்படி. தயோர்ஹ மைத்ரேயி பிரம்மவாதினி பபூவா, ஒரு ஆத்துலயே ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ஐடியாஸ் சார், டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட். லோக்கத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா, ஒருத்தர் டிவி பார்த்துட்டே இருப்பார், ஒருத்தர் புத்தகம் படிச்சுட்டே இருப்பார், இவனுக்கு அது தப்புங்கிறான் அவன் இவருக்கு தப்புபான், வேற அப்படித்தானே. தம்பதிகளுக்குள்ளேயே இப்படி இருக்குன்னு மற்றவர்களை விட்டுருங்க, தம்பதிகளுக்குள்ளேயே அந்த அம்மாவுக்கு ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல வேணும், இவருக்கு ஃபேனே இருக்கப்படாது எப்படி படுத்துக்கிறது, ஆனாலும் அது சம்சாரம் நடத்திட்டு தானே இருக்க. பரமேஸ்வரன் என்ன பண்ணிவிட்டார், மன்மதனை எரிச்சு விட்டார், தபஸுக்கு விக்னம் பண்றான் இவன் அப்படின்னு நினைச்சுட்டு எரிச்சு விட்டார். அம்பாள் பார்த்தாளாம், ஒரு மனுஷனை எரிக்கிறதா நீர், அதனால என்ன பண்றது, நான் உயிர் கொடுக்கிறேன், காம சஞ்சீவன் ஔஷதி, மறுபடியும் உயிர் கொடுத்து விட்டான். என்ன ஆதி தம்பதிகளே கதை இப்படிதான் இருக்கேன், அது அப்படிதான் சார் விட்டார். அயல் ரெண்டு மனசு இருக்குமே, ஆனால் ரெண்டு அபிப்பிராய மாறுதல்கள் இருக்கத்தான் இருக்கும், அதனால அபிப்பிராயம் மாறுறது விட்டுறப்படாது, முடியாது சார், அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுதான். இப்ப என்ன விவகாரம், இந்த மைத்ரேய முதல்ல இருந்த பிரம்மவாதினி பபூவா, பிரம்மவதனசீலா, பிரம்மம்னா என்னது, நல்லதுன்னா என்னது, புராணங்கள்னா என்னது, இப்படின்னு கேட்டுண்டு நல்ல விஷயத்திலேயே இருந்துன்றதா. ஸ்ரீ பிரஜைவ தருகி காத்தியாயனி சார், ரெண்டு பேர்ல பெரியவள் நல்லவள்னா என்ன ரெண்டாவது ஆள் வெயிரா போல இருக்கு, நியாயமா இல்லையன்னார். இல்ல அந்தம்மா ஸ்ரீ பிரஜைவ, ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா, ஆமா பாத்துக்கிறது, குழந்தைகள் எல்லாம் விருத்தி பண்றது, வரக்கூடியதான காசு இவைகள்லாம் சரியா நடத்துறது, ஆட்டுக்காரருக்கு சமயமா என்னென்ன வேணுமோ இவைகள்லாம் கவனிக்கிறது அப்படிங்கிற விவகாரங்கள்ல வருந்த. அந்தம்மா கெடுதலா இல்ல, இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, சர்வதா சர்வகாலமும் பிரம்ம நிஷ்டையா இருந்துட்டு இருக்கா. எப்ப வந்தாலும் பிரம்மத்தை பத்தி கேட்கறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, அப்படி ஆத்தியாத்மிக சிந்தனத்தோட இருந்தா மூத்தாள். ரெண்டாவதா இருக்கக்கூடியதான காத்தியாயினி சாதாரணமா ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமோ தர்மசாஸ்திரம் பிரகாரம் அப்படி இருந்தவள். ஆகையா ஸ்திரீ பிரஜைவதி காத்தியாயினி அத யாஜ்யவல்க்யா. இப்படி வெகு நாட்கள் ஆச்சு சார், நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டா சார் யாஜ்யவல்க்ய. அப்பப்ப 1000 பசுமாடு, அப்பப்ப ஒவ்வொரு பசுமாடு தலையிலயும் ஒரு 2 தினம் தங்கம், அப்படின்னு தங்கத்தை சம்பாதிச்சார். அதுபாட்டுக்கு நிறைய சிஷியாளுக்கு பணம் சொன்னார், நிறைய விவகாரங்களுக்கு நிறைய காசு சம்பாதிச்சிருக்கார். என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு யாஜ்யவல்க்யா அந்யத் விரத்தம் உபாகரிஷ்யன், இத்தனை நாள் கிரகஸ்த வாழ்க்கை இருந்தது போறோம், சன்னியாசம் வாங்கிக் கொள்வோம் அப்படின்னு தோணித்து. அதனால ஆத்துல சண்டை போட்டுதான் வயிறா சன்னியாசம் வாங்கிக்கணும்னு இல்லை, அது ஞாபகத்தில் என்ன கஷ்டமோ என்னமோ சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்காதையும். சில சமயத்தில் நிறைய இல்லாம இருந்த வசதிகள் இருந்த போதிலும் மனசுல வைராக்கியம் வாங்கிக்கணும், ஏகாந்தமா இருக்கலாம்னு தோணலாமோன்னா, ஆத்துக்குள்ளேயே பேசாம ஒரு இதுல இருக்கலாம்னு தோணலாமோ, எந்நேரம் வம்பு பேசுறது என்ன, பேசாம ஒரு பார்த்தீங்க அக்கடான் படுத்துட்டு இருக்கான், அப்பப்ப நமக்கு ஞாபகம் வருது. அதுபோல சாஸ்திரமா வந்தது அவருக்கு. அதனால என்ன பண்ணார், மைத்ரேயே ஹோவாதா ஆனந்தமே மைத்ரேய அம்மாவை கூப்பிட்டான். ஏண்டன்னா சன்னியாசம் வாங்கி கொள்றதுன்னா விட்டுவிட்டு போறதில்லை ஞாபகம். அதே போலயே பிரஜாபதி ஆனவர் கர்தம பிரஜாபதி, அவருக்கு வரிசையா 10 பொண்ணு என் பெத்த பேர் ஒரு நாள் நான் சன்னியாசம் வாங்கிறேன்ட்டேன். அந்தம்மா கூப்பிட்டேன், என்னையா நடந்துட்டு இருக்கேன், வாழ்க்கெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைச்சுட்டு, எல்லாரும் கல்யாணம் பண்ணி விட்டு ஒவ்வொருத்தருக்கும் 4 பிரதம் பார்த்துட்டு அப்புறம் போகும் சன்னியாசிக்கிட்டேன், வேற வழி இல்லைன்னு. உங்கள்டைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷர்ப் பண்ணிட்டு போறது நம்ம நாட்டில் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே யாருமே நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது, அவன் பண்ண வேண்டியது முழுமையாக பண்ணிவிட்டு அப்புறம் பகவான் அவனுடைய டியூட்டி விடணும்ங்கிறது யாருமே சொல்லலை. அப்படி ஆனார், எல்லாம் ஆனது. அதுக்கப்புறம் மறுபடியும் 11வது பையன் பிறந்தான் கர்தம பிரஜாபதிக்கு, அவர் தான் அந்த கபிலர்னு பேர். அப்படி அவர் பிறந்த பிறகு அவருக்கு கொஞ்ச நாள் உபநயனம் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த கபிலர் தான் தேவஹூதிக்கு கபில தேவஹூத்யகாதி அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் என்று பாகவதத்தில் நம்ம கேட்டுருக்கோம். ஆகையால் அதே மாதிரி சன்னியாசம் வாங்கி கொள்ளணும்னா என்ன, ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு தான் சன்னியாசம் வாங்கிக்கணும். முஞ்ச தக்கோ முகூர்த்தா, அவனே சன்னியாசம் வாங்கிக்கலாம், முகூர்த்தம் என்னன்னு பார்க்கக்கூடாது, சொல்லிவிட்டு பர்மிஷன் கொடுத்தா வாங்கலாம், கொடுக்கலன்னு என்ன பண்றதுன்னு அவஸ்தப்படுங்க வீட்டில், வேற வழியே கிடையாது. ஆகையால் என்ன, மைத்ரேயே ஹோவாதா, இது எங்க சொல்லியிருக்க, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலே அவரே சொல்லியிருக்க. ஆகையால் மைத்ரேயின்னு கூப்பிட்டார் யாஜ்ஞவல்க்யர். பிரவரஜன் வா, அரே அஹம் அஸ்மாஸ்தானாதஸ்மி, அம்மா நான் இந்த இடத்துல இருந்து இந்த கிரகஸ்தாசிரமத்திலிருந்து நான் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளணும் என்று நினைக்கிறேன். பிரவரஜன் வா, சன்னியாசம் வாங்கிக் கொள்ள நினைக்கிறேன். அஹம் அஸ்மாஸ்தானாத், இந்த கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசம் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சார். அதோட இல்லையே இன்னும் என்னன்னா, நிறைய காசு இருக்கு, நான் போன பிறகு சன்னியாசம் வாங்கின பிறகு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்படாது, இது எனக்கு அது உனக்கு, ஏன் சண்டை வரப்படாது அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டு பேர்ல யாராவது இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கணும் என்று நினைத்தானே ஆனால் அவனை சந்தோஷமா வாழ விடாம பண்ணிவிடலாம். நிறைய காசு இருக்கு சார், இந்த காசுல இந்த 10 லட்சம் இருக்குன்னா நீ 5 லட்சம் எடுத்துக்கோ, நான் 5 லட்சம் எடுத்துக்கோ, சரியே பண்ணலாம். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு என்ன, எனக்கும் பாகதி உண்டு உனக்கும் பாகம் உண்டு அப்படின்னா, சரி ரெண்டா உடக்கு எடுத்துங்க, ரெண்டா உடக்கு எடுத்து ஒத்துக்க மாட்டேன், ஒவ்வொரு செங்கல்லையும் ரைட் சைடு எனக்கு ரைட் சைடு எனக்கு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாள், அவன் சொல்றது நியாயம் தான், அப்பா அவனுடைய காசு எனக்கு அதுல ஏன்டா சென்டிமெண்டலா எனக்கு வேணும் சார், நான் நீ பெட்ரூம் எடுத்துக்கோ நான் பூஜை ரூம், ஆஹா ஒவ்வொரு ரூம்லையும் எனக்கு பாதி வேணும், என்னத்தான் பண்ண முடியும், கடைசியில் அதை விற்று விட்டு பாதி காசை எடுத்துக்க வேண்டிய வழி இல்லை. ஸோ ஜனங்களுக்கு இப்படி எல்லாம் ஆசை வரும், இருக்கிறப்ப அவனை கவனிக்கவே மாட்டான், போன பிறகு அவர் உப்பு எடுத்த சோப்பெட்டி எனக்கு வேணும், மேல் மூடி எனக்கு வேணும், கீழ் இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். பார்த்துட்டு இருக்கோம் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு ரெண்டு பேரு காசையும் ரெண்டு வக்கீலும் சாப்பிடறோம், இவருக்கு முதல்ல ரோட்ல நிற்பான், இப்படியும் விவகாரம் லோகத்தில் பார்த்துருக்கோம். ஆகையா முன்னாலேயே ஒரு வில்லு எழுதி வச்சுட்டு போறேன் அப்படின்ட்டார். அந்த அனயா காத்தியாயன்யா, இந்த காத்தியாயனே அம்மாவோட உனக்கு அந்தம் கரவாணி தே. ஆகல உபனிஷத்து வாச்சா நமக்கு ஒன்று தெரிகிறது, ஹவு ஷுட் யூ லீவ். நீங்க போன பிறகு உங்க பின்னால் இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் அவளுக்கு சண்டை இல்லாமல் நீங்க நடத்துக்கணும். பெண்களுக்கு பங்குண்டா, பையனுக்கு பங்குண்டா, பேரனுக்கு பங்குண்டா, இப்படி எல்லாம் சண்டை வந்து கோர்ட்ல போவாள் இல்லையா, இதெல்லாம் கோடியை மட்டும் சரி பண்ணி இன்னன்னாருக்கு இன்னன்னாரு இந்த பார்த்து நினைச்சு தீர்மானம் பண்ணிட்டு நீங்க போன பிறகு ஆற்றுல சாந்தி சௌக்கியங்கள் இருக்கா போல பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு உபநிஷத்து வார்த்தை தெரியுது, பிரம்மத்தை மட்டும் இல்லை தெரியறது. என்ன கரவாணி தே சொன்னாரிய, நாம் என்ன நினைச்சோம், ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்வாளாக்கும் நினைச்சேன். ஆனா மைத்ரி அப்படி நடக்கல. என்னாச்சு, தாஹோவாத மைத்ரேயி அந்த அம்மா கேட்டா, என்ன சோம்யா என்ன மையம் பகோ சர்வா பிரதிவே வித்தேன பூர்ணா சாது. சுவாமின்னு இவ்வளவு காசு எங்களை கொடுக்கறேன்னு, இதுக்கு முன்னால் எங்களை தயார் பண்ணல ஹவு டு ஹேண்டில் மணின்னு, காசை எப்படி பத்திரமா வச்சுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தடா, எந்த காசை எங்க வச்சுக்கணும் எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தடா. ஒண்ணும் கிடையாது, நீர் பாட்டுக்கு பிரம்மம் பிரம்மம்னு பேசிட்டே இருந்த ஒரே நாளைக்கு இவ்வளவு காசு எங்க தலையில கட்டி நீர்னா நான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கறேன். இன்னொன்னு கேக்குறேன், இவ்வளவு காசு இருக்க இது ஒரு பகுதி நீங்க சொல்றேன், நான் சொல்றேன் இந்த பூமி முழுக்க ஒரு தங்க தட்டலை வச்சு அத்தான வெல்த்தும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா, அதை அவன் வாங்கிட்டாலும் அவன் நிஜமாக மோட்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு மோட்சம் விருப்பம், எனக்கு மற்ற காசுல ஆசை இல்லை. இல்லை நல்ல வயசுல இருக்கிறப்ப காசு இருந்தா பரவாயில்ல சார், இது 20-30 வயசுல இருக்கும்போது என்ன காசு அது இது இருந்தா பரவாயில்ல. 55 வயசு வரைக்கும் இவனுக்கு வர சம்பளம் கரெக்டா 30ஆம் தேதி நாளைக்கு சம்பளம் வந்தா உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனப்பறம் நிறைய காசு இருக்குன்னா டாக்டர் சொல்றான் அது சாப்பிடப்படாது இதை சாப்பிடப்படாது அப்படிங்கிறான். இவன் என்னடா, கொஞ்சம் மெல்லிசா இல்லாம திக்கா இருக்கிற வஸ்திரம் போட்டா உடம்பு தாங்கல, அப்படி உடம்பு இருக்கு, இனிமேல இவனுக்கு எல்லாம் கொடுத்த என்ன பிரயோஜனம். எப்ப இருக்கணும், அனுபவிக்க வேண்டியதான சந்தர்ப்பத்துல காசு இருந்திருக்கணும். அது இல்லாம யாருக்கு எது விருப்பமோ அது அவளுக்கு கொடுத்தா சந்தோஷம், யாருக்கு எது எப்பொழுது பிடிக்கலையோ அது அப்பொழுது கொடுத்தா அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஆகையால் எனக்கு எது வேண்டும், பிரம்மஞானம் வேணும். அது கேட்டுட்டே இருந்தா தான் சார் தூக்கம் வருது, சாதாரணமா இருந்தா வரமாட்டேங்கிறது. அப்படி அந்த பிரம்மஞானத்தெல்லாம் ஒரு சுவை இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மஞானமானது நீங்க சொல்லக்கூடியதான இவ்வளவு காசு தரேங்கிறல இதனால் வருமானார் ஒரே வார்த்தை கேட்டார். என்ன பண்ணினா, இயம் பிரதிவே பகவத் சர்வா பிரதிவே வித்தேன பூர்ணா சாத், எனக்கு கொடுக்கக்கூடியதான பூமி முழுக்க நெடுக்க பணத்தை ஃபுல்லா இருக்கமையானாலும் சான்வகம் தேன அமிர்தா ஆஹோ நேதி, இதனால எனக்கு முக்தி கிடைக்குமா, இவ்வளவு காசுனால முக்தி கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னார். அவர் பார்த்தார், நேதி ஹோவாச யாஜ்யவல்க்யா, இவ்வளவு காசு கொடுத்தாலும் உனக்கு முக்தி கிடைக்காதுமா அப்படின்ட்டார். அவர் என்ன சொன்னார், ஆனா என்ன கிடைக்கும், நீங்க கொடுக்குற காசுக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு தரேன்னு குதிரோட உமக்கு உபயோகம் இல்லைன்னு தானே எனக்கு தரேன். எப்படி மாத்தி விட்டாவா இருந்த, கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்திரீகள்கிட்ட பேசுறப்ப. இவ்வளவு காசு கொடுத்தா சந்தோஷப்படுவான்னு கொடுத்தா. அவர் சொன்னார், எனக்கு வேண்டியது இந்த காசுனால வராதுங்கிற, அப்படிப்பட்டதான் இந்த காசுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா. ஏ தெய்வ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சாது, உபகரணவதாம் ஜீவிதம், அந்த மனுஷன் சந்தோஷமாக எளிமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு என்னென்ன சாதனங்கள் வேணுமோ அவைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, வெளியில் போகணும்னா ஏசி காரு, ஆத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த சோஃபா, ஏசி ரூமு, இவைகள்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆன்னு சொன்னால் 4 பேர் வேலைக்காரர்லேருந்து என்ன ஏது இப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஸோ அப்படி சொகுசான வாழ்க்கை வருமே தவிர மோட்சத்துக்கு ஆசை வச்சுக்காதுன்ட்டார். இவ்வளவு காது வச்சுன்றதா என்ன, சொகுசான வாழ்க்கை வாழலாம், ஆனால் உள்ளூர மனசு எரிஞ்சுட்டே இருக்க ஒன்றும் பண்ண முடியாது, அது எரியத்தான் இருக்கும், அது இதனுடைய சுபாவம் அவ்வளோதான், அது உங்கள் காசுனால ஒன்றும் பண்ண முடியாது. அயல் எதை உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சாத் அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்தேனா, இந்த காசோ இந்த காசுனால பண்ணக்கூடியதான கர்மாக்களோ இதனால உங்களுக்கு நிச்சயமாக மோட்சங்கிறது கிடைக்காதுன்னு. அந்த அம்மா பார்த்தாளாம், என்ன சொன்ன தெரியுமா, சாஹோ ஸ்ரேயி ஏனாஹம் நாமிருதாஸ்யாம் கினஹம் தேன கொரியாம், எதனால எனக்கு வேண்டியதான மோட்சம் கிடைக்காதோ அந்த காது வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நீங்களே வச்சு கொண்டார் கட்டோபனிடத்துல. தவை வவாஹா ஸ்தவன் ரத்யகீதே, யமதன் ராஜா நான் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னார். எல்லாத்தையும் நீரே வச்சுக்கோ சுவாமி, என்கிட்ட வேண்டான்ட்டார். இது வந்தா நமக்கு என்ன கேட்டான், காலமரம் எழுந்து ஒரு பத்து பசுமாடு மட்டும் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நீங்க வேதாந்த கிளாஸுக்கு வரமாட்டேன், அந்த பசுமாடு வீடு முழுக்க சாணியை போடும், அதெல்லாம் எடுத்து ஆத்துக்காரி பண்ண மாட்டேன், நீர் என்ன கொண்டு வந்து நீர் எடுக்கப்ப விவகாரம் என்னடா, அதுக்கு வேலை கரெக்டா இருக்குமே தவிர இங்கெல்லாம் பண்ண முடியுமா? ஆகையால் அது எப்படி முடியாதோ அதே போல இந்த காசு எனக்கு வேண்டாம், இதனால பிரயோஜனம் இல்லை, எனக்கு எது வேணுமோ அதை கொடுங்கோ அப்படின்ட்டார். என்ன, ஏனாம் நாமிருதாஸ்யாம் கிமஹம் தேன கொரியாம், எதேவ பகவான் வேதா ததேவமே புரூஹிதி, எதேவ பகவான் வேதா, நீங்க அறிஞ்சின்ற ஆத்ம தத்துவத்தை இப்ப பாருங்க, இந்த ஆத்துக்காரி கண்டுபிடிச்சு விட்டா, அவருக்கு ஆத்ம தத்துவம் அவரோட சாட்சாத்காரம் இருக்கு, எப்ப கேட்டாலும் யார் கேட்டாலும் எது கேட்டாலும் சொல்றாரு மனுஷன், புத்தகத்துல இருந்து டவுட் மறந்துன்னா போவோம், அது கரெக்டா சொல்றாரு விவகாரம், அவனுக்கு சந்தோஷம் ஆகும்படி சொல்றாரு. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு இவருக்கு, எது உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லிட்டு போறோம், சன்னியாசம் வாங்கிட்டனாலும் ஞானபரம் தான் சன்னியாசம், பகவான் எதேவ பகவான் வேத ததேவமே புரூஹிதி. அப்படி யாக்ஞவல்க்யா ரியாக்டர் இப்படி கேட்டா, நான் நிறைய காசு கொடுக்கறேன்னா காசு வேண்டான்ட்டா, நீங்களே வச்சுக்கோட்டா, அப்புறம் என்ன, எனக்கு எது வேணுமோ அதை சொல்லிட்டு கிளம்புனார். என்ன சொன்னார், சஹோவாச யாக்ஞவல்க்யா, யாக்ஞ சொன்னார், பிரியாவை கலுனோ பவதி சதி, அம்மா இத்தனை நாள் எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தாய், நீ என் மனசுக்கு ஒத்துண்டபடி நீ எதை நான் நினைக்கிறேனோ அதை பண்ணிட்டு இருந்தாய், என்ன பிரம்மஜானத்துக்கு பிரதிபந்தகமா இல்லாமல் தானும் கூட இருந்து பிரம்மஜானத்தை அனுபவித்து அப்படி சொல்லிட்டு இருக்கலா இருந்தாய் நீ, பிரியா வை கலுனோ பவதி சதி, பிரியம் அவருதான்டா எனக்கு, இப்ப நீ கேட்டதுனால சந்தோஷம் ஆச்சுமா. ஏண்டர் யாக அந்த தத்துவத்தை சொல்லுங்கன்னு கேட்டேல, அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறேல, யாருக்கு வரும் இதை கேட்கணுங்கிற எண்ணம், பகுனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மா பிரபத்தியது, பல்லாயிரம் பிறவிகள் ஆன பிறகுதான் இதை கேட்கணும்னு தோணும்னு. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காசு வந்த பிறகும் நான் அதை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் பரம வைராக்கியத்தோட அதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்திருக்குன்னு ஜென்மாந்தத்தில் மகாபுண்ணியம் பண்ணியிருக்கேம்மா. ஆகையால் பிரியம் அவருதந்தா, உன்னை பார்த்தா எனக்கு பிரியம் ஜாஸ்தியாச்சு, கோபம் வரல, நான் கொடுக்கறது தள்ளிவிட்டேன்னு கோபம் வருமோ நன்றியா இல்ல, பிரியம் அவருதந்தா சரி பவது, ரைட் அப்படியே சொல்றேன், ஏ தத் வியாக்கியாஸ்யாமிதே, நான் உனக்கு இதை வியாக்கியானம் பண்றேம்மா, வியாசக்ஷானஸ்யதுமே நிதித்யாசஸ்வேதி, ஆனா ஒரு கண்டிஷன், சொல்லுங்க சொல்லிவிட்டு தூங்கப்படாது, சொல்லுங்க சொல்லிவிட்டு சரி சொல்ல ஆரம்பிச்சா ஆனந்தமா கொரட்டை விட்டு தூங்கப்படாது, வியாக்கியாஸ்யாமிதே வியாக்கியானம் பண்றேன், வியாக்கியானம் பண்றதுன்னு உனக்கு புரியும்படி சொல்லுகிறேன், வியாஜக்ஷானஸ்யதுமே நான் சொல்லப்ப நிதி தியாசஸ்வ ஊனி கவனி அப்படின்னு அந்த மாதிரி ரைட்டுண்டா மேல சொல்ல போறார். மேல என்ன சொல்ல போற